إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا وقال تعالى بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير قال رسول الله صلى الله عليه وسلم لا تطروني كما أترت النصارى عيسى ابن مريم إنما أنا عبد الله ورسوله فقولوا عبد الله ورسوله أو كما ورد في الحديث رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அவனை யாவற்றையும் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அறுப்படையாக அனுப்பப்பட்ட அப்துல்லாவின் மகனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நாம் ஹுத்பத்துல் ஹாஜா என்று சொல்லக்கூடிய ஹுத்பாவை ஓதுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தினத்தன்று உரை நிகழ்த்தினால் அல்லது பொதுவாகவே உரை நிகழ்த்தினால் இந்த ஹுத்பாவை ஓதுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், யாருக்கேனும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றாலும் ஒரு சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுத்பாவை ஓதி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுவதற்கு முன்பாக, இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு என்று வரக்கூடிய இந்த ஹுத்பாவை ஓதுகிறார்கள். மிகப்பெரிய கவிஞராக இருந்த அவருக்கு இதனை கேட்டு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை இதை ஓதி காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஓதி காட்டுகின்றார்கள். அதற்கடுத்து சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற வரலாற்றை நாம் படிக்கின்றோம். இந்த ஹுத்பாவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ் இடம் பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை ஓதுவார்கள், நாமும் இதனை ஓதுகின்றோம். குல்லு பிதஹத்தின் பதாலா வகுல்லு பதாலத்தின் பின்னால், குல்லு முஹ்தஸத்தின் பிதஹ வகுல்லு பிதஹத்தின் பதாலா வகுல்லு பதாலத்தின் பின்னால். ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுதான், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் எழுந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு புதுமையும் பிதஹத்தானும் ஒவ்வொரு விதத்தும் நரகத்தின் பக்கம் எழுந்து செல்லக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு, பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு எழுந்து செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். எதற்காக மீண்டும் மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஓதுகின்றார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்திலே, இந்த தூய்மையான மார்க்கத்திலே எந்த விதமான பிதஅத்தும் அநாச்சாரமும் மார்க்கம் கற்றுத்தராத விஷயங்களும் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக நினைவூட்டக்கூடிய விதத்திலே, எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள் என்பதை நம்மால் காணப்படுகின்றது. அப்படி இருந்தும் கூட பிற்காலத்திலே, பிறகு வரக்கூடிய காலங்களில் அவர்கள் கூறுகின்றார்கள், மிக சிறந்த காலகட்டம் என்றால் என்னுடைய காலகட்டம், அதற்கடுத்து வரக்கூடியது, அதற்கடுத்து வரக்கூடியது, அதற்கு பின்னர் நீங்கள் ஏராளமான குழப்பங்களை காணுவீர்கள் என்று சொல்லுகின்றார்களே, அப்படிப்பட்ட மிக சிறந்த காலகட்டங்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கடுத்து சஹாபாக்கள், அதற்கடுத்து தாபிஈன்கள் போன்றவர்களுடைய காலகட்டங்களிலே இல்லாத ஏராளமான பிதஅத்துகளும் அநாச்சாரங்களும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்துவிட்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாம் கற்றுத்தராத எவ்வளவோ விதகத்தான காரியங்கள், அநாச்சாரமான காரியங்கள் மார்க்கம் என்ற பெயரிலே நன்மையை நாடி செய்யப்படுவதை நாம் இன்றும் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அதில் ஒன்றுதான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம் என்ற காரணத்தினால் அவர்களுடைய பிறப்பை, அவர்கள் பிறந்து இந்த உலகத்திற்கு வந்ததை சிறப்பித்து எடுத்து சொல்லுவதற்காக மீலாது போன்ற விழாக்களும் மௌலூதும் ஓதப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்முடைய தமிழகத்தில் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால், 15 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தால் இது ஏராளமாக இருந்தது.
ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எடுத்துக்கொண்டால் மிக மிக குறைந்து விட்டது. அப்படி இருந்தும் கூட இன்றும் பல பள்ளிவாசல்களில் பல வீடுகளிலே பார்க்கின்றோம், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திலே சுபஹான மௌலூது என்ற பெயரிலே மௌலூதை ஓதுவதை நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களை பற்றிய விஷயங்களை கவிதைகளாக அரபியிலே ராகமாக படிப்பதை எல்லாம் இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆகவே மார்க்க அடிப்படையிலே இது எப்படிப்பட்டது என்று பார்த்தால், முதன் முதலாக மார்க்கம், மார்க்கத்தினுடைய சட்டம் என்று வந்தால் அதனை யார் தீர்மானிக்க வேண்டும்? அவ்வாறும் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ் வேதத்திலே ஒன்றை இது மார்க்கம் என்று, இது சட்டம் என்று சொல்லிவிட்டால் அதை பின்பற்ற வேண்டும். அதற்கடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறமிருந்து நமக்கு இது சட்டம் என்று சொல்லிவிட்டால் அது மார்க்கம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நாம் நூலுக்கு எதனை சரியாக சட்டமாக மார்க்கமாக ஆக்கி இருக்கின்றோமோ, அதற்கடுத்து வந்த தூதர்களுக்கு எதனையெல்லாம் நாம் வலியுறுத்தி மார்க்கமாக ஆக்கினோமோ அதனையே உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக எல்லா காலகட்டங்களிலும் சட்டம் மார்க்கம் என்று சொல்லுவதற்கு யார் அதிகாரம் உடையவர் என்று சொன்னால் முதலிலே அல்லாஹ், அதற்கடுத்து அல்லாஹினுடைய தூதர்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு இடத்திலே கூறுகின்றான், குது மா ஆதாகுமுர் ரசூல் வ மா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. தூதர் உங்களுக்கு எதனை கொடுக்கின்றாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை கட்டளையிடுகின்றாரோ அதனை நீங்கள் செய்து விடுங்கள், எதை விட்டும் உங்களை தடுக்கின்றாரோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். இந்த அடிப்படையிலே இந்த மௌலூதை எடுத்துக்கொண்டால், மீதான விழாக்களை கொண்டாடுவதை என்று எடுத்துக்கொண்டால், அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை சட்டமாக நமக்கு ஆக்கி இருக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை. இன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு குழப்பங்கள், மார்க்கத்திலே புதுமையான விஷயங்கள், மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளாததன் காரணமாக புது புது சட்டங்களை மார்க்கத்தை அறியாதவர்கள் மக்களுக்கு மத்தியிலே திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சமீபத்திலே ஒரு பேச்சாளர் பேசுகின்றார், பெண்கள் முகத்தை மறைப்பது என்பது, பெண்கள் முகத்தை மறைப்பது என்பது ஹராம், மிகப்பெரிய பாவம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். தன்னை மார்க்க அறிஞர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவர் அல்லாஹ் எதனை ஹராமாக ஆக்கவில்லையோ அதை மக்களுக்கு ஹராம் என்று சொல்லுகின்றார். எந்த நடைமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே இருந்ததை நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோமோ, அல்லாஹ் எதனை சட்டமாக ஆக்குகின்றானோ அதனை ஹராம் என்று சொல்லுகின்றார். இப்படி மார்க்கத்திலே பிற்காலத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரே நமக்கு அறிவிப்பு செய்து விட்டார்கள். எந்த அளவிற்கு ஒரு காலம் வரும், மக்கள் தங்களுடைய தாய்மானங்களின் மீது சாய்ந்தவர்களாக அல்லாஹ் உங்களுக்கு எதனை ஹராம் என்று சொன்னானோ அதனை எல்லாம் ஹலால் என்று சொல்லுவார்கள், எதனை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக ஹலாலாக ஆக்கி இருக்கின்றானோ அதனை எல்லாம் ஹராம் என்று சொல்லுவார்கள். ஆக அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி ஹராமை ஹலாலாகவும் ஹலாலை ஹராமாகவும் ஆக்குவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெகு தூரம் சென்றவர்கள் என்றும் கூறுகின்றார்கள். இப்படி ஒரு பக்கம் பார்த்தோம் என்றால் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இப்படி திரிக்கப்பட்டு ஹலாலை எல்லாம் ஹராமாக சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதே போன்று மௌலூதை எடுத்துக்கொண்டால் ஹராமான மார்க்கம் தடை செய்த இது போன்ற விஷயங்களை ஹலாலாக கருதி கொண்டு இதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படை அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் இன்று நாம் பார்க்கின்றோம். ஆக மௌனது ஓடுவது என்பது அல்லாஹ்வோ அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தரவில்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவர்கள் மரணித்த பிறகு சஹாபாக்கள் செய்யவில்லை, அவர்களுக்கு பிறகு வந்த சாபிகளும் செய்யவில்லை, அவர்களுக்கு பிறகு வந்த இமாம்களும் செய்யவில்லை, ஹதீஸ்களை வல்லுநர்களும் செய்யவில்லை, ஹதீஸ்களை தொகுத்தவர்களும் செய்யவில்லை. பிறகு எப்பொழுது இது வந்தது? ஷியாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறைதான் இந்த மௌனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்க அடிப்படையில் அகலம் சின்னத்துவல் ஜமாஅத் என்று யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய நடைமுறை இல்லை இது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்ன இந்த கவிதைகளிலே இருக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு முரணான பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த கவிதைகளிலே அரபியிலே பாடக்கூடிய இந்த கவிதைகளிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம் என்ற பெயரிலே வரம்பு மீறி புகழக்கூடிய காட்சிகள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றார். இவர் யார்? இவர் என்னுடைய அடிமை. அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரசூல் நபி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக அவர் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, மனித தன்மையை விட்டு உயர்ந்து இறைவனுடைய அந்தத்தை பெற்றவர் அல்ல, அல்லது மலக்குகளுடைய அந்தத்தை கூட பெற்றவர் அல்ல, மலக்குகளோடு ஒருவராக அவர் ஆகிவிடவில்லை, மாறாக மனிதராகத்தான் இருக்கின்றார். 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார், குல் இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நபியே நீர் கூறுவீராக, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யுஹா இறையா அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒரே இறைவன் தான் என்ற வஹி எனக்கு வருகின்றது. அந்த வஹியை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். ஆக நான் அல்லாஹ்வினுடைய தூதராக அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கின்றேன். அதே போன்று மிஹ்ராஜ் சம்பவம் மிகப்பெரிய சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஏழு வானங்களுக்கும் அழைத்து சென்று சொருக்கம் நரகத்தினுடைய காட்சிகளை எல்லாம் அவர்களுக்கு காண்பித்தார். அப்படிப்பட்ட மிஹ்ராஜ் சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது சொல்லுகின்றார், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவன் மிகவும் பரிசுத்தமானவன், யார்? தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராம் பைத்துல்லாவிலிருந்து கஅபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸ் வரை அழைத்து சென்றானே, அவன் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இந்த இடத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கும் அங்கிருந்து ஏழு வானங்களுக்கும் சென்று வந்த சம்பவத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்னுடைய தூதர் என்று சொல்லவில்லை, அல்லது முஹம்மது என்று சொல்லவில்லை, மாறாக அல்லாஹ் இங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றான்? தன்னுடைய அடியாரை என்று கூறுகின்றான். ஏனென்றால் மனிதனுடைய இயல்பு என்ன? வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார், ஒரு விஷயத்தை செய்துவிட்டார், உடனடியாக அவனுக்கு கடவுளுடைய அந்தத்தை கொடுப்பது மனிதனுடைய இயல்பு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு பெரிய சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்திய பிறகும் கூட அந்த இடத்திலே தன்னுடைய அடியார் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறியிருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுகிறார்கள், லா தம்ருனி கமா அதரத்தின் நசாரா ஈஸா பின் மரியம், நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஃபைன்னமா அன அபுதுல்லாஹி வ ரசூலு, நான் அல்லாஹ்வினுடைய அடிமையும் அவனுடைய தூதருமாக இருக்கின்றேன். ஆகவே நீங்களும் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு, என்னை நீங்கள் எப்படி அழைக்க வேண்டும்? அல்லாஹ்வினுடைய அடிமை அவனுடைய தூதர் என்றுதான் அழைக்க வேண்டும். இதைவிட எந்த விதமான அந்தஸ்தையும் எனக்காக நீங்கள் உயர்த்திவிடக் கூடாது என்பதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த மௌலூதினுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டார், கவிதையை எடுத்துக்கொண்டார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, நீங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், எங்களுடைய நோய்க்கு நீங்கள் நிவாரணத்தை கொடுங்கள், நீங்கள் நான் சிபாவை கொடுக்கக்கூடியவர்கள், இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வினுடைய அந்தத்திற்கு உயர்த்தக்கூடிய வரிகளை நாம் அதிலே பார்க்கின்றோம். இதற்கு இது மார்க்க அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வினுடைய அந்தத்திற்கு உயர்த்துவது தவறு, இது ஷிர்க்காக இறை வைப்பாக ஆகிவிடும் என்று சொல்லும் பொழுது குர்ஆனுடைய சில வசனங்களை காண்பித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்கவில்லையா என்பதற்காக குர்ஆனுடைய சில வசனங்களையும் நம்முடைய சகோதரர்கள் போடிட்டு காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சகாபாக்கள் ஒரு தவறு செய்து விட்டால், மார்க்க ரீதியாக ஏதேனும் தவறடைந்து விட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த தவறை செய்து விட்டேன், ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று எங்குமே சொல்லவில்லை. மாறாக அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கூறுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த தவறை செய்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினாலும் பாவ மன்னிப்பு தேடாவிட்டாலும் அல்லாஹ் இவர்களை மன்னிக்கவே மாட்டான் என்று முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். முனாஃபிக்குகளுடைய கைவஞ்சர்களுடைய விஷயத்திலே நபியே, நீங்கள் இவர் பாவ மன்னிப்பு தேடினாலும் தேடாவிட்டாலும் இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படியானால் மூமின்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். நபியே, இவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஆக நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க ரீதியாக செய்துவிட்ட தவறுக்கு, எந்த தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமோ அந்த தவறுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்றோ, அது சஹாபாக்கள் நீங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றோ சொன்னதே இல்லை. ஆனால் மௌலூதிலே வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும், நீங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள். மனிதனை அழிக்கக்கூடிய பாவங்களில் இருந்தும் காப்பாற்றக்கூடியவர், மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடியவர் நீங்கள் தான், இதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சில சகோதரர்கள் அறியாமையின் காரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான், தொழுநோயாளிகளை அவர்கள் குணப்படுத்தினார்கள், பிறவி குருடர்களை அவர்கள் குணப்படுத்தினார்கள், ஆக இவைகளை எல்லாம் சுயமாக அவர்கள் செய்தார்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக செய்யவில்லை, மாறாக அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான், அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் செய்தார்கள். சுயமாக அவர்கள் எதையுமே செய்யவில்லை, மாறாக அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு தான் அவர்கள் குணப்படுத்தினார்கள். ஆக அங்கே குணப்படுத்தியது யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, மாறாக அல்லாஹ். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து, எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருங்கத்தில் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னதும், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்தது அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு, நோயாளிகளை அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உணவடைய செய்ததெல்லாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதும் உயிரோடு இருக்கின்றார்கள், வானத்திலே உயிரோடு இருக்கின்றார்கள், மீண்டும் வருவார்கள் என்று நாம் நம்புகின்றோம், அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் 63 வருட காலம் வாழ்ந்துவிட்டு அதற்கடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு மௌத்தை கொடுத்து விட்டான், அவர்கள் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் மரணித்த பிறகு சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு அருகிலே கூட இருந்திருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல வருட காலம் அதே அறையிலே, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அறையிலேயே தங்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேசியதாக தெரிஞ்சிடவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹுடைய கபரை பார்த்துக் கொண்டு அவர்களிடத்திலே பேசியதாகவும் பாவ மன்னிப்பு கேட்டதாகவும் நோய்க்கு நிவாரணி அவர்கள் கேட்டதாகவும் எங்குமே நாம் பார்ப்பதில்லை. சஹாபாக்களும் அப்படி செய்யவில்லை என்று பொழுது கருத்தல்வாரி அவர்கள் மரணித்து 1400 வருடங்களுக்கு மேலாக ஆகியும் இங்கு அமர்ந்து கொண்டு பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு நாம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடினால் இது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை இல்லாமல் வேறு என்ன என்பதை யோசிக்க வேண்டும். இந்த மௌலூத் ரபீஉல் அவ்வல் மட்டுமல்ல, மாறாக விசேஷங்களிலும் திருமணத்திற்கு முந்தைய இரவுகளிலும் புதிய வீட்டிற்கு குடிசென்றால் அங்கும் இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த மௌலூதை ஓதுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இவை அனைத்துமே விதார் மௌலூத் ஓதுவது என்பது பிதஅத், தடுக்கப்பட்டது. நாம் நன்மையை நாடி இதனை செய்தோம் என்று சொன்னால் அன்பிற்கு நீ சகோதர சகோதரிகளே நமக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்காது. மாறாக நாம் செய்த இந்த காரியத்திற்காக நன்மையை நாடி மார்க்கம் என்ற பெயரிலே செய்த இந்த காரியத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தண்டனை தான் கிடைக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் இதில் அதிக ஆர்வத்தை காட்டுவார்கள். ஆகவே அல்லாஹ்விடத்தில் இது போன்ற செயல்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மீலாதை கொண்டாடுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது. பிறந்த நாள் என்பது மார்க்கத்திலே கொண்டாடுவதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிறந்த நாள் என்று வரும் பொழுது நம்முடைய ஆயுளில் இருந்து அல்லாஹ் ஒரு வருடத்தை குறைத்து மரணத்திற்கு நாம் மிக நெருக்கமாக ஆகிவிட்டோம், மௌத்திற்கு நெருக்கமாக நாம் ஆகிவிட்டோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வோ அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பிறந்த நாள் கொண்டாடுவதை நமக்கு சொல்லி இருக்கின்றார்களா? இல்லவே இல்லை. பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் என்பது இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லை. மாறாக இது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். யாருடைய கலாச்சாரம்? யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். இன்றும் நம்முடைய குழந்தைகளுக்கு பிறந்த நாள் என்று சொல்லிவிட்டால் வீடுகளிலே கேக் வெட்டுவதும் அல்லது அதற்காக ஒரு மிகப்பெரிய பங்கனை செய்வதும் அல்லது குறைந்தபட்சம் குழந்தையினுடைய மன திருப்திக்காக குழந்தையினுடைய வகுப்பிலே படிக்கக்கூடிய சக மாணவ மாணவிகளுக்கு நண்பர்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாவது நம்முடைய குழந்தையை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். இவை அனைத்துமே தவறுதான். பிறந்த தினத்திற்காக குழந்தைகளிடத்திலே சாக்லேட் வாங்கி கொடுத்து அதை பிறருக்கு கொடுக்க சொன்னாலும் அதுவும் பிதாத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது, மீலாதை கொண்டாடுவது என்பது மார்க்கத்திலே நமக்கு சற்றும் அனுமதி இல்லாத ஒரு செயல். ஏனென்றால் நபிசல்லாஹின் அவர்கள் 63 வருடங்கள், தூதரான பிறகு 23 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எப்பொழுதுமே தன்னுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடியதே இல்லை. அதற்கடுத்து சஹாபாக்களும் கொண்டாடியதில்லை, அதற்கடுத்து தாபியங்களும் கொண்டாடியதில்லை, அதற்கடுத்து இமாம்களும் கொண்டாடியதில்லை, அதற்கடுத்து முஹத்தித்தீன்களும் கொண்டாடியதில்லை, ஹதீஸ்களை வல்லுநர்களும் கொண்டாடியதில்லை எனும் பொழுது நாம் இப்பொழுது நபிசல்லாஹினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எங்கே அனுமதி இருக்கின்றது? இன்னும் சொல்ல போனால் மீலாத் என்ற பெயரிலே, மீலாத் என்ற பெயரிலே நடனங்களையும் இஸ்லாமிய கீதம் என்று மியூசிக்கோடு பாடல்களை பாடிக்கொண்டு நடனமாடுவதையும் ஊர்வலம் செல்வதையும் பார்க்கின்றோம். இது படிப்படியாக வளர்ந்து 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 எந்த அளவிற்கு ஆகிவிட்டே தெரியுமா? மீலாதிலேயே நடனம் வைக்கும் பொழுது, மீலாதிலேயே குழந்தைகள் நடனமாடும் பொழுது நமது குடும்பத்தினுடைய திருமணத்தில் நடனமாடுவது எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இதே கோவை மாநகரத்திலே, நம்முடைய கோவை மாநகரத்திலேயே ஒரு திருமணத்தில் வயது பெண்கள் புர்காவை அணிந்து கொண்டு சினிமா பாடல்களுக்கும், அதே போன்ற இளைஞர்கள் ஜுப்பாவை அணிந்து கொண்டு தலைப்பாகையோ அல்லது தொப்பியோ அணிந்து கொண்டு சினிமா பாடல்களுக்கு நடனமாடிய காட்சிகள் நம்முடைய இதே கோயம்புத்தூரிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மீலாத் என்ற பெயரிலே அங்கே நடனமாடும் பொழுது இங்கே நடனமாடுவதும் தவறு இல்லை என்று சொல்லி எந்த மார்க்கம் ஆபாசத்தை தடை செய்கின்றதோ, எந்த மார்க்கம் பெண்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றதோ, எந்த மார்க்கம் பெண்களுக்கு உண்டான கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கின்றதோ, அந்த மார்க்கத்தின் பெயரால் கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய, பெண்களுடைய மானத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக மார்க்கம் நமக்கு தடை செய்வதை விட்டும் நாம் தவிர்த்திருக்கவில்லை என்றால், நன்மை என்ற பெயரிலே விதத்தான காரியங்களை செய்தோம் என்றால் அங்கே இன்னவித அனாச்சாரங்களும் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கும் அவனுடைய தூதருடைய கட்டளைக்கும் மாற்றமான செயல். அடுத்தபடியாக மறுமை என்று வரும் பொழுது மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறேன். இதற்கு சின்னரமிதை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீர் புகட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அவர்களுடைய உம்மத்தினர்கள் ஒது செய்யக்கூடிய அந்த உறுப்புகள் மிந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அடையாளம் கண்டு தன்னுடைய உம்மத்தினர்களை எல்லாம் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு அந்த கௌசர் தடாகத்திலிருந்து தண்ணீரை புகட்டும் பொழுது சில மக்களை, யாரை, முஸ்லிம்களை, இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்களை வானவர்கள் தடுப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது முஹம்மதே உங்களுக்கு பிறகு உங்களுடைய மார்க்கத்திலே இவர்கள் எப்படிப்பட்ட புதுமையான விஷயங்களை எல்லாம் நுழைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகவே முஹம்மதே இவர்கள் விதாத் செய்தவர்கள், மார்க்கத்திலே புதிதிகளை உண்டாக்கியவர்கள் என்று சொன்னதும் அவர்கள் கூறுவார்கள், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், இங்கிருந்து தூரம் சென்று விடுங்கள். அவர் நன்மை என்று ஒரு காரியத்தை செய்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்பேரை விட்டும், சௌபியத்தை விட்டும், நற்பாக்கியத்தை விட்டும் விலகக்கூடிய சூழல் தான் மறுமையிலே ஏற்படும் என்பதை நாம் சற்று உள்ளமாறு சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இது போன்ற விலகத்தான காரியங்கள், அனாச்சாரமான காரியங்கள், மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்றால், அதுவும் மார்க்கம் என்ற பெயரிலே செய்தோம் என்றால், வறுமையிலும் இன்மையிலும் கைசேதப்படக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்ற விதத்தான காரியங்களை விட்டும், இது போன்ற அனாச்சாரங்களை விட்டும், மார்க்கத்திலே புதிதாக நுழைக்கப்பட்டவைகளை விட்டும் பாதுகாப்பானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் தூய அமல்களாக ஆக்குவானாக. ஆமீன். பாரகல்லாஹ் பாரகல்லாஹு லீ வ லகும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனி வ இய்யாகும் மின் ஆயாதி வ dzikril ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாலுல் கரீம் வ ரஹ்மஹு வ ரஹ்மத்துல் ஹலீம். الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد دنيات القريه الله تعالى اهلين بدعه என்று சொன்னால் இபாதத் மார்க்கம் என்ற பெயரில் நன்மையை கருதி செய்வதுதான் பிதாத். மார்க்கம் கற்றுத்தராத விஷயங்களை, நபித்தவாசர்கள் கற்றுத்தராத விஷயங்களை நாம் நன்மையாக கருதி மார்க்கமாக கருதி செய்வதுதான் பிதாத் ஆகும். அப்படி விதாத் செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆடை அணிந்திருந்தார்களா, பேண்ட் ஷர்ட்டை அணிந்திருந்தார்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரிலே பயணம் செய்தார்களா, ட்ரெயினிலே பயணம் செய்தார்களா, ஆக இதுவெல்லாம் விதாத் இல்லையா என்ற ஒரு வாதத்தையும் சில சகோதரர்கள் சொல்வதையும் நாம் கேட்கின்றோம். இதுவெல்லாம் மார்க்கம். இதை செய்யும் பொழுது நமக்கு இதை சட்டையை அணிவதால், பேண்டை அணிவதால், அல்லது ரயிலிலே பயணம் செய்வதால் நன்மைகளே என்ற அடிப்படையில் நாம் இதனை செய்வது இல்லை. மாறாக அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய வசதிகளை பயன்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையில் தான ஒழிய இவைகள் எல்லாம் விதாவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறையையும் நாம் மார்க்க அடிப்படையில் பின்பற்ற வேண்டும். நாம் நம்முடைய மனோ இசையின்படி சுய விளக்கங்களை கொடுத்து சுய விளக்கத்தினுடைய அடிப்படையில் செய்தோம் என்று சொன்னால் அதுவும் வழிகேடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு சென்ற இரண்டு வாரங்களாக நாம் கடலூர் மற்றும் சென்னையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக இங்கே உங்களிடத்திலே உதவியை தேடினோம். அல்ஹம்துலில்லா, நம்முடைய சகோதரர்கள் தாராளமாக எங்கும், அதே போன்று மஸ்ஜிதுல் முஜாஹிதீன் என்ன தோற்றி இருக்கக்கூடிய பள்ளியிலும் தாராளமாக உதவியை செய்தார்கள். அல்லாஹ் உதவியை கொண்டு இந்த இரண்டு வார ஜுமாவினுடைய கலெக்ஷன், அதே போன்று இன்னும் நல்லம் கொண்ட சகோதரர்கள் அவர்களுடைய விருப்பப்படி அல்லாஹ்விற்காக இன்னும் அதிகமான பொருளாதார உதவியை செய்து கடந்த திங்கட்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 5 அல்லது 6 கிராமங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை அல்ஹம்துலில்லாஹ் செய்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த தேவை உடையவர்களாக, நம்முடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களாக, அதுவும் குக்கிராமங்கள் யாரும் செல்ல முடியாத பகுதிகளுக்கு நாம் சென்று யாருமே அவர்களை கவனிக்க முடியாத நிலையில் இருந்த அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுக்கு உதவிகளை செய்துவிட்டு அவர்களுக்கு உபதேசமும் செய்தோம். இது போன்ற இழப்புகள் வரும் பொழுது இறைவன் நம்மை சோதிக்கின்றான். இறைவனுக்கு நாம் மாறு செய்யும் பொழுது இது போன்ற இழப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்படும். ஆகவே நம்மை படைத்த இறைவனை விட்டுவிட்டு அவனுடைய படைப்புகளை வணங்கினால் அந்த இறைவனுக்கு நாம் மாறு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இறைவனுடைய தண்டனை இன்னும் கடுமையாக இருக்கும். ஆகவே படைத்த ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய தூதர் காட்டிய வழிமுறைப்படி நடக்க வேண்டும். இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்று அந்த மக்களுக்கு உபதேசமும் செய்து வந்தோம். ஆகவே அந்த மக்களுடைய கஷ்டங்கள் நீங்கி யாருக்கெல்லாம் நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொன்னோமோ, உபதேசம் செய்தோமோ, அந்த மக்களுக்கு நேர் கிடைப்பதற்காகவும் நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்முடைய தமிழகத்தில் மார்க்கம் தூய்மையான அடிப்படையிலே பரவுவதற்கும் மக்களுக்கு போய் சேர்வதற்கு மிகவும் அதிகமாக முயற்சி செய்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் எப்பால் மதனி அவர்கள், மணப்பாறையைச் சேர்ந்த அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், மதினா யூனிவர்சிட்டியிலே கல்வி கற்ற பிறகு பல்லாண்டு காலம் மார்க்கத்தினுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து முஸ்லிம் திருமிதி போன்ற கிரந்தங்களை தமிழிலே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். சவுதியிலிருந்து வெளிவரக்கூடிய தமிழ் தர்ஜுமாவையே மொழிபெயர்க்கக்கூடிய குழுவிலும் அவர்கள் முக்கிய இடம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நேற்று காலமாகிவிட்டார்கள், ஒப்பாந்தாகிவிட்டார்கள். இன்று அசர்துலகிக்கு பிறகு அவருடைய ஊரிலேயே வைத்து அவருடைய ஜனாதா அடக்கம் செய்யப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காகவும் துஆ செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உதவியை கொண்டு ஒவ்வொரு வாரமும் பல நோயாளிகளுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் ஏறத்தாழ 40 வயதுடைய ஒரு சகோதரர் அவருடைய கிட்னி செயலிழந்து நம்மிடத்திலே மருத்துவ உதவிக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக துஆ செய்வதோடு அதிகம் அதிகமாக பொருளாதார உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் எல்லாவிதமான விதத்துக்களை மட்டும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மை வறுமையினுடைய வெற்றியை தந்தருவானாக. யாரெல்லாம் நம்மை முஸ்லிம்களாக மரணித்தார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருடைய நோயையும் அல்லாஹ் குணப்படுத்துவானாக. யாரெல்லாம் இந்த உலகத்திலும் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் கொடிய நோய்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருமானாக. குறிப்பாக விளக்கம் வலது குருவாய் தான் அது அந்த